சகோதரர் சகரியபுனன் கடைசியாய் சொன்ன வசனத்தை 1 கொரிந்தியர் 7 உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அன்டிஸ்ட்ராக்டட் டிவோஷன் டு கிரைஸ்ட் அப்படின்னு சொன்னார். வெற்றி வாழ்க்கையின் ரகசியம், கடைசி வரைக்கும் நாம் ஓட்டத்தை ஓடி முடிக்கக்கூடிய ரகசியம் அதுதான். ஆண்டவரை மாத்திரம் பார்த்து, ஆண்டவருக்கு அருகாமையிலேயே இருந்து, அவருடைய பாதத்திலேயே உட்கார்ந்து, எல்லாவற்றிலும் அவருக்கு டிவோஷனலாய், அதாவது அவரை மட்டும் சார்ந்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கை வாழ்ந்தால் நாம் நம்முடைய ஓட்டத்தை சரியாய் ஓடி முடிப்போம். சகோதர சகோதரிகளே, இது கஷ்டமான விஷயம் அப்படின்னு உங்களுக்கு பட்டுச்சுன்னு சொன்னா, வேதத்திலிருந்து ஒரு ஸ்திரீ மரியாள், அவள் எப்படி வாழ்ந்தாள் என்று, ஒரு பலகீனமான ஒரு பாண்டம்தான், பெரிய பெரிய தீர்க்கதரிசிகளைத்தான் நாம் தியானிச்சிருக்கிறோம். ஆனால் சுருக்கமாக ஒரு 15-20 நிமிஷத்தில் ஒரு சகோதரியை நாம் தியானிக்க போகிறோம். சகோதரிகள்லாம் அலோலியா சொல்லுங்க. என்ன சகோதரிகள் தான் அலோலியா சொல்லணுமா என்ன? நாங்களும் அவங்களுக்கு இழைச்சவங்க இல்லை, சகோதரிகிட்ட இருந்து கூட நாங்கள் படிச்சுக்கிருவோங்கிற தாழ்மையான சகோதரர்கள் அலோலியா சொல்லுங்க. ஆஹா, தாழ்மையான சபையில் நிச்சயம் தேவன் கிரியை செய்வார். நானும் அலோலியா சொல்லுகிறேன். லூக்கா 7 அதிகாரத்துக்கு வாங்க. இங்கே ஒரு ஸ்திரீ, பேரே எழுதப்படலைங்க. ஆங்கில பைபிளில் நான் தியானித்தேன், அதை லிவிங்கில் எழுதியிருக்கு, ஸ்ட்ரீட் உமன் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்படின்னு சொன்னால் ஒரு பாவியாகிய ஸ்திரீன்னு தமிழில் எழுதியிருக்கு. இங்கிலீஷில் இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் ஏ வெல் நோன் ப்ராஸ்டிடியூட் அப்படின்னு எழுதியிருக்கு. நல்லா கவனிச்சிங்களா? பேரே எழுதப்படலை. ஒரு ஸ்திரீ, பாவியாகிய ஒரு ஸ்திரீ தமிழில், இங்கிலீஷில் இன்னொன்றில் ஸ்ட்ரீட் உமன். அப்படின்னா நம்ம ஊர் பாஷையில் தெருப்பொறுக்கி. இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் வெல் நோன் ப்ராஸ்டிடியூட். அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் எல்லாரும் பாவிகளாய் அப்படிப்பட்ட கேவலமான நிலையிலே தான் ஆண்டவரை சந்திக்கிறோம். அப்படிதான் நாம் ரட்சிக்கப்பட்டோம். ஆமென். இங்கே எழுதியிருக்கு, அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ முதல்ல ஆண்டவரை சந்திக்கிறாள். அவள் வெட்கப்பட்டுக்கிட்டு அவமானம் தாங்காமல் பின்னாடி ஒளிந்து கொண்டு, தன்னுடைய தொழிலிலே வைத்திருந்த அந்த விலையேற பெற்ற தைலம், விபச்சார ஸ்திரீட்ட இருக்கிற காஸ்ட்லியஸ்ட் திங் பெர்ஃப்யூம் தான், சென்ட் பாட்டிலாக தான் இருக்கும், அந்த தைலத்தை பாதத்திலே ஊற்றி தலைமயிரினால் துடைத்து தன் பாவத்திற்காக ஆண்டவரிடத்திலே அழுகிறாள். ஆனால் விருந்துக்கு அழைத்த அந்த சைமன் பரிசேயன், பரிசுத்தவான், அவன் அற்பமாக எண்ணுகிறான். என்ன இது, இவ யாருன்னு தெரிஞ்சா இவர் இப்படியெல்லாம் காலை தடவுறதுக்கு, தைலத்தை ஊத்துறதுக்கு அனுமதிப்பாரா? இவர் என்ன பெரிய தீர்க்கதரிசி? இப்படியெல்லாம் அவனுடைய இருதயத்தில் ஓடுறத ஆண்டவர் நிதானிச்சு அருமையாக பேசுகிறார். ஏன்பா, 44 பாருங்க. ஸ்திரீனிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவ்வளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள், நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள், நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். அதலால் நான் உனக்கு சொல்கிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. இப்போ நான் அவ்வளோ பெரிய பாவி இல்லை பிரதர் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் உங்களே நீங்கள் அறியாததுனால தான் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. நாம் எப்படிப்பட்ட பாவிகள்ங்கிறதை நாம் மனுஷருக்கு முன்பாக வாழ்கிறதுனால தான் நாம் அறியாமல் இருக்கிறோம். நீங்கள் சற்று நேரம் தேவனுக்கு முன்பாக நின்று பாருங்கள், பவுலை போல ஒத்துக்கொள்வீங்க, பாவிகளில் பிரதான பாவி நான். எவ்வளவு பொருளாசை நம்மிடத்தில் இருக்கு, எவ்வளவு சுயநலம் இருக்கு, எவ்வளவு பெருமை இருக்கு, எவ்வளவாய் சீக்கிரமா என்னை நானே உயர்த்திடுறேன். நல்ல கிறிஸ்தவ ஐக்கிய சபையில் ரெண்டு சகோதரர்கள் ஒரு வேலையை செய்ய முடியல, கிச்சன்ல வேலை விட்டா ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துடுது. பாய் போடுற வேலையில் ரெண்டு சகோதரிகள் இப்படித்தான் போடணும் அப்படித்தான் போடணும்னு அங்க ஐக்கிய குறைவு வருது. இவ்வளவு அசிங்கமான மனுஷர்கள் நாம், ஆனால் ஆண்டவர் நம்மை ரட்சித்தார். ஆண்டவர் சொன்னார் அந்த ஸ்திரியை நோக்கி 50 வசனம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். இப்படித்தான் இயேசுவை இந்த மரியாள் முதலாவது தெரிந்து கொண்டாள். கர்த்தருடைய அன்பை ருசித்த இந்த ஸ்திரீ, இவள் எப்படி வாழ்ந்தாள்? நாம் என்ன பற்றி தியானிச்சுட்டு இருக்கோம்? இயேசுவை மட்டும் பார்த்து இயேசுவினிடத்தில் அண்டிக்கொண்டு நாம் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. உங்களுக்கு தெரியுமா, இயேசுவை விட்டு விலகும் பொழுது தான் பாவம் நம்மளை கவிக்கொள்ளுது. இயேசு பாதத்தின் அருகிலே உட்கார்ந்திருந்தால் எந்த பாவமும் நம்மை தொற்றாது, எந்த பிரச்சனையும் இருக்காது நமக்கு. நாம் இயேசுவை விட்டுறோம். இந்த ஸ்திரீ என்ன செய்தாள்னு பாருங்க, அப்படியே 10 வாங்க. க்ரோனலாஜிக்கல் ஆர்டரில் எழுதுகிற இந்த லூக்கா அங்கே 10 இயேசு ஒரு கிராமத்துக்கு போகிறார் அப்படின்னு எழுதுகிறார். இப்போ பேரை சொல்ல ஆரம்பிச்சிட்டார். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் லூக்கா 10:38 அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தாள். அங்கே மார்த்தாள் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். இப்ப யாரு பாதத்தாரிகளே உட்கார்ந்து இருந்தது, யாரு கிச்சன்ல வேலை செஞ்சது? தூக்கம் வராததுக்காக ஒரு கேள்வி, டக்குன்னு சொல்லுங்க. மரியாள் பாதத்தருகே உட்கார்ந்து இருந்தாள், மார்த்தாளோ ஓடி ஆடி ஊழியம் செய்தாள். யாருக்கு? வந்திருக்கிற விஐபிக்கு தான், ஆண்டவருக்கு தான். எனக்காக கொட்டிக்கிறதுக்கு நான் வேலை செய்யறேன், ஆண்டவர் வந்துட்டார்ல அவருக்காக செய்துட்டு இருக்கேன்ல, இவன் ஏன் இப்படி உட்காந்து கிடக்கா? அவங்க கிட்ட ஏதாவது வந்து ஹெல்ப் பண்ண சொல்லுங்களேன். இப்படி அலப்பினாள் மார்த்தாள். ஆனா ஆண்டவருடைய ரெஸ்பான்ஸை பாருங்க. நம்முடைய பிரச்சனைக்கும் தீர்வு இதுதான். லூக்கா 10:41 இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. ஹலோ, விழித்துக் கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளே. பாவம் உங்களை பற்றி கொள்ளாதபடிக்கு, வீட்டில் எந்த பிரச்சனையும் வராதபடிக்கு, சபையில் என்ன நடந்தாலும் சாத்தான் ஜெயம் பண்ணாதபடிக்கு, நாம் சாத்தானை காலங்கள் வைக்கிறதுக்கு நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், தேவையானது ஒன்றே ஒன்று தான். அதை மரியாள் செய்தாள். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நான் இப்படி தான் கற்பனை பண்ணி பார்க்குறேன். மார்த்தாள் மரியாள், சகோதரன் லாசரு, பெத்தேனிய கிராமம், அந்த ஊர் தனவந்தர், பெரிய பணக்காரர் சைமன், பரிசுத்தவான், பரிசேயன், இவர்களை வைத்து நீங்கள் தியானிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், பரிசேயன் பரிசேயனாகவே தான் இருக்கிறான், அவன் ரட்சிக்கப்பட்டதாக இருக்காடே இல்லை. இந்த மார்த்தாள் மரியாள்ல கான்ட்ராஸ்டையும் யோவான் சுவிசேஷத்தில் பார்க்குறோம். பாருங்க, இந்த பீரியட் எவ்வளவு நாள் இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆகுது? எல்லாம் பெருமையா 7 ஆகுது, 10 ஆகுது, 15 ஆகுது. சிஎஃப்சி 20 இந்த சபையில் உட்காந்துருக்கிறேன். ஆனால் நான் சொல்றேன், இந்த ஸ்திரீ மிஞ்சி மிஞ்சி போனால் 3 ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டாள். போகும்போது வரும்போது பெத்தானியாவில் ஆண்டவருக்கு இளைப்பாறுதல் கொடுத்து, உண்ண உணவு படுக்க இடம் கொடுத்து அந்த ஏழை குடும்பம் அவரை பாதுகாத்தது. அந்த குடும்பத்தில் மரியாள் தேவையானது ஒன்றே ஒன்றை தெரிந்து கொண்டாள். இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்தே இருந்தாள். வீட்டுக்குள்ளே வந்துட்டார்னா, ஆண்டவரே பாரமாக இருந்துச்சு, நல்ல வேளை வந்துட்டேங்க அப்படின்னு சொல்லி பாதத்திலே உட்கார்ந்து ஆண்டவரிடத்திலே கேட்டுக்கொண்டே இருந்தாள். லிசனிங் இயர்ஸ், கேட்கிற காது. அருமையான சகோதரனே சகோதரியே, பியூர் டிவோஷன், அன்டிஸ்ட்ராக்டட் டிவோஷன், திருப்பப்படாத நல்ல உண்மையான நேர்மையான இருதயம். ஒருவேளை பாவம் செய்யும்படிக்கு கூட துவகிக்கப்படலாம். நான் நினைக்கிறேன் இயேசுவும் மரியாளும் என்ன பேசிக்கொண்டார்கள், அங்க பூரா இயேசு பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தார். அவர் வாட்டுக்கு, நாம இப்ப சகரியா போன MP3 கேசட்டையோ டிவிடி பிளேயரையோ ஆன் பண்ணிட்டு உட்காந்து ஒரு மணி நேரம் பிரசங்கம் கேட்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தார் நினைக்காதீங்க. பி ரியலிஸ்டிக். இயேசுவும் மரியாளும் பேசி இருப்பார்கள், பாதத்தில் உட்கார்ந்து ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டிருப்பாள். அவள் தன்னுடைய பாவங்களை எல்லாம், கடந்த கால வாழ்க்கை அல்ல, இப்ப இயேசுவினிடத்தில் பாவ மன்னிப்பு பெற்ற பிறகு எப்படியெல்லாம் சோதிக்கப்படுகிறாள் என்பதை அவள் கொட்டியிருப்பாள். அவர் எத்தனை முறை அந்த வீட்டில் வந்து ஐக்கியப்பட்ட போது என்னென்ன வார்த்தைகள் சொன்னாரோ. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், தேவையான நல்ல பங்கை பாதத்தின் அருகிலே உட்காருகிற இயேசுவை மாத்திரம் வைத்துக் கொள்கிற அந்த நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டதுனால அவள் வளர்ந்தாள். அந்த பீரியட் என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க? இயேசுனுடைய பப்ளிக் மினிஸ்ட்ரியே 3.5 வருஷம் தான். இந்த ஸ்திரீ மேக்சிமம் 3 வருஷம் அல்லது 2-2.5 வருஷம் தான், 2-3 இயர்ஸ் ஐக்கியம் தான் ஆண்டவரோடு. சவால், சகோதரனே சகோதரியே, 20 வருஷம் ஆண்டவரை உனக்கு தெரியும், ஆனால் 2 வருடம் ஆண்டவரோடு பழகிய இந்த ஸ்திரீ நல்ல பங்கை தெரிந்து கொண்டு ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொண்டாள். ஒருவேளை நீங்க சோதிக்கப்படும் பொழுது, வாலிபர்களே சகோதர சகோதரிகளே, நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க யார்கிட்டையும் சொல்றதுக்கு வெக்கமா இருக்கலாம். பெற்றோர்கள்ட்ட சொல்றது கூட உங்களுடைய சோதனைகளை, கொண்டாட்டிட்ட சொன்னா அவமதிப்பாள் என்று சொல்லி புருஷர்கள் நினைக்கலாம். புருஷன்கிட்ட சொன்னா அவர் கும்மி எடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி மனைவிகள் நீங்கள் ரகசியமாய் உங்க பிரச்சனைகளை வைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனா தயவு செய்து ஆண்டவருடைய பாதத்திலே உட்கார்ந்து ஆண்டவரிடத்திலே எல்லாவற்றையும் சொல்லிவிடுங்கள். அப்படி சொல்லிட்டீங்கன்னு சொன்னா அவர் எல்லாத்துக்கும் தீர்வு கொடுப்பார். என்னுடைய இருதயம் இப்படி இருக்க ஆண்டவரே, இப்படி இருக்க ஆண்டவரேன்னு அவரிடத்துல பேசிருங்க. அவர் நல்ல ஆலோசனையை கொடுத்து நல்ல ஆவியினால் நிரப்பி உங்களை வெற்றி வாழ்க்கைக்கு நடத்துவார். சரி, இந்த ஸ்திரீ இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து இயேசுக்கு எவ்வளவு க்ளோஸ் ஆயிட்டாள்ன்னு சொன்னா, அந்த கேட்கிற காது இருந்ததுனால டக்குன்னு ஒரு நாள் இவளுக்கு தோணி இருக்கும், இந்த மரியாளுக்கு ஆண்டவர் இப்போ வரப்போறார், அல்லது இவள் வீட்டுக்கு வரல, இப்போ சைமன் வீட்டுக்கு தான், மார்க்கிலையும் மத்தையிலையும் அப்படி தான் எழுதியிருக்கு. அந்த சைமன் லெப்பர் அந்த பரிசேயனுடைய வீட்டுக்கு தான் வர்றாரு. இவள் ஒரு நாள் முதல் முறை என்ன செய்தாலோ அதையே செய்யும்படிக்கு விலையேற பெற்ற அவளுடைய அந்த கபோர்டில் இருந்த விபச்சார தொழில் செய்தவள் அவள்கிட்ட என்ன இருக்கும்? அந்த விலையேறப்பெற்ற தைலத்தை எடுத்துக்கொண்டு, ஒருவேளை அது கடைசி பாட்டிலாக இருக்கும், ஓடுகிறாள். ஓடி முதல்ல செய்ததையே அதையே செய்கிறாள். வேதத்தில் எழுதியிருக்கு, அது மார்க்கில் எழுதியிருக்கு பாருங்க, மார்க் 14 அதிகாரத்தில் எழுதியிருக்கு பாருங்க, 3 வசனத்தில், அவர் பெத்தேனியாவில் குஷ்டரோகியாக இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற நலதம் என்னும் அந்த தைலத்தை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். ஸோ இட் இஸ் அ 2 different இன்சிடென்ட், ஒரே இன்சிடென்ட்ஸ் கிடையாதுங்க, நல்லா கவனிச்சுக்கங்க. நிச்சயமாக 2 வருஷத்துக்கு மேலே, 2 வருஷம் ஐக்கியப்பட்டு ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றி பாவ மன்னிப்பு பெற்று மகளே உன் விசுவாசம் ரட்சித்ததுங்கிற என்கவுண்டரில் ஆண்டவருடைய அன்பை ருசித்த ஸ்திரீ, அவருடைய பாதத்தின் அருகிலே உட்கார்ந்து அவளோடு ஐக்கியப்பட்ட ஸ்திரீ, 2 வருஷ வளர்ச்சியில் எவ்வளவு தூரத்துக்கு அவள் உணர்வுடையவளாயிட்டாள்ன்னு சொன்னால், இப்போது ஆண்டவருக்கு என்கிட்ட இருக்கிற இந்த கடைசி குப்பியை நான் அபிஷேகிக்கப் போகிறேன்னு ஓடியாந்து அதை செய்கிறாள். செய்த உடனே சுற்றி இருந்த சீஷர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க, இவ்வளோ விலையேற பெற்ற ஸ்திரி, சரி இதை விற்று இவ்வளோ காசாக்கி ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாமே, ஏன் இதை இப்படி வேஸ்ட் பண்ணுறீங்க? ஆண்டவரையும் அவர் குற்றப்படுத்தினார்கள். நீங்க ஆமான்னு சம்மதிச்சதுனால தானே தலையிலிருந்து இப்படி ஊத்திக்கிட்டு இருக்கிறா, அதான் அர்த்தம். இதையெல்லாம் தெரிந்து ஆண்டவர் சொல்றார், இயேசு அவர்களை நோக்கி 6 வசனத்தில், அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவுபடுத்துகிறீர்கள், என்னிடத்தில் நற்கிரியையை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்கு மனதுண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். நானோ எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறேன். எனக்கு நன்மை செய்ய வேண்டிய தருணம் ஒன்றே ஒன்றுதான். அதை செய்ய வேண்டிய நேரத்திலே இவள் செய்துவிட்டாள். இதுதான் எனக்கு சவாலாக இருக்கு. அருமையான சகோதர சகோதரிகளே, நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை மரியாதை போல நாம் செலவழிக்கணும். இந்த உலகத்தில் யாருடைய அபிப்பிராயம் எனக்கு குப்பை? சபை மூப்பர்கள், சக விசுவாசிகள், கிறிஸ்தவர்கள் யாரும் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டாம். ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலே உட்கார்ந்து நீர் சொல்லுவதை மாத்திரம் நான் கேட்கட்டும். எவ்வளவு பெரிய பாவியை என்னை ரட்சித்தீங்க ஆண்டவரே, நான் உமக்காகவே வாழட்டும். ஆவி ஆத்துமா சரீரம் உம்முடையது, அர்ப்பணித்து வாழுங்கள். அப்படி வாழும்பொழுது மரியாதை போல ரெண்டே வருஷத்தில் உங்களுக்கு ஒரு கேட்கிற காது உண்டாயிரும். சரியா, இப்போ ஆண்டவர் வரப்போகிறார், அவருக்கு அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி அவர் அபிஷேகித்து விட்டாள். அத்தனை பேரும் அவளை ஏற்றுக்கொள்ளவில்லை, நெகட்டிவாக கமெண்ட் அடித்தாங்க. ஆண்டவர் வந்து பாசிட்டிவாக அவள் நற்கிரியை செய்திருக்கிறாள். அது மாத்திரம் இல்லைங்க, சவால் இதுதான் உங்களுக்கும் எனக்கும். அடுத்த வசனம் 9வது வசனம், இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கெங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். உங்களுக்கு தெரியுமா, இயேசு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதெல்லாம் இதுதான். எனக்காக உயிரை கொடுத்தார், இரத்தம் சிந்தி என்னை மன்னித்தார், ஜீவன் கொடுத்தார், பாவ மன்னிப்பும் பரிசுத்தாவியும் பெற்றோம், நல்லது, என் விசுவாசம் என்னை ரட்சித்தது. இதான் நற்செய்தி, சுவிசேஷம். தேவன் என்னை இவ்வளவாய் நேசித்து விட்டார், பரஸ்திரியா இருந்த என்னை பரிசுத்தவாட்டியாக்கி விட்டார். ஆனா இந்த மரியாதை போல நாம ரெஸ்பாண்ட் பண்றோமா? இந்த மரியாதை போல ரெண்டு வருஷத்துல ஆண்டவருக்கும் அவளுக்கும் அவ்வளவு ஒரு அந்யோன்யம் ஐக்கியம் உண்டாயிருச்சு, இப்போ இந்த தைலத்தை ஊத்தி அபிஷேகிக்க போகிறேன், இதை யாரும் அங்கீகரிக்கல, ஆனா ஆண்டவர் அங்கீகரிச்சார். உங்களுக்கு தெரியுமா, நீங்க வீட்டுக்கு போய் தியானிச்சு பாருங்க, இதற்கு பிறகு 3 ஸ்திரீகள் போனாங்க கல்லறையில அபிஷேகிக்கிறதுக்கு, நலதம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு. அங்கே அவர் இல்லை, அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். ஏமாற்றம்! உன் வாழ்க்கையில் ஆவியானவருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது, ஆண்டவருடைய பாதத்திலே உட்காரும் பொழுது, இதை செய் என்று சொன்னால் செய்து விடணும். நேர்மையா இருந்தா, ஆண்டவரே இந்த பாவம் என்னை தொட்டிக்கிற போது பயமா இருக்கு ஆண்டவரே, கம்ப்யூட்டர்ல இவ்வளவு நேரம் உட்கார்ந்திருக்கேன் ஆண்டவரே, டிவி என்னை முழுங்க பார்க்குது ஆண்டவரே, மைண்ட ரிலாக்ஸ் பண்றதுக்காக 10 நிமிஷம் உட்காரலாம்னு நின்ன நான், 2 மணி நேரம் 10 நிமிஷம் ஆயிடுச்சே ஆண்டவரே. நேர்மையா ஆண்டவரிடத்துல போய் உங்கள் சோதனைகளை, உங்கள் பிரச்சனைகளை சொல்லி பாருங்கள். பொருளாசை, பெருமை, சுயநலம், தீமை செய்ய நாடுது எந்த திருக்கு நெஞ்சம், இயேசுவே சொல்லித்தாங்க. அவர் நீதியை சிநேகித்து அக்கிரமத்தை வெறுக்கிற நல்ல ஆவியை, தன் ஆவியை உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வைப்பார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஸ்திரீ அவள் நல்ல நேரத்திலே அபிஷேகித்து விட்டாள் ஆண்டவரே. ஒருவேளை இன்னும் சில மணி நேரங்களில் அவர் தெரு தெருவாக இழுத்து போட போறார், மண்டையில் அடிக்க போறாங்க, முள்முடி பூட்ட போறாங்க, ரத்தம். ஆனா அவருடைய சரீரத்திலிருந்து ரத்த வாசனையோ தெருப்புழுதியோ வரல. ஏன்னா அந்த மரியாள் ஊத்தின அந்த தைலம் இன்னைக்கு சென்ட்டு போட்டா காலையில் போட்ட சென்ட்டு படுக்க வரைக்கும் வருது. அவள் அன்னைக்கு ஊத்தின சென்ட்டு 3 நாளைக்கு கூட வந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவள் நன்மையை செய்து விட்டாள். இன்னும் சில இடங்கள் எழுதியிருக்கு, மத்தியில் எல்லாம் தன்னால் இயன்றதை செய்தாள். வாட் ஷி குட் டூ ஷி டிட். அருமையான சகோதரனே சகோதரியே, இயேசுக்காக வாழ்கிற வாழ்க்கை, நாம் கேட்டது போல ஒரு மணி நேரம் பிரசங்கம் பண்ணுகிற மனுஷனாய் நான் இருந்த இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் யாரா இருந்தாலும் இயேசுவை சிநேகித்து அவருக்காக ஒன்றை செய்ய முடியும். அவர் பாதத்தருகிலே உட்கார்ந்து அவரை பிரியப்படுத்தும் படிக்கு, அது விலையேறப்பெற்ற தைலமா இருக்கட்டும், அல்லது பாதத்தில் ஊத்துற எதுவா இருக்கட்டும், அல்லது செருப்பை தொடச்சி அவர் காலில் மாற்றதா இருக்கட்டும், ஆண்டவருக்காக எதையாவது ஒன்றை புல் டிவோஷனோட, இயேசுவே உமக்காக என்று நீங்கள் ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அப்பொழுது நம்முடைய இருதயம் நிரம்பி இருக்கும், தேவ அன்பினால் நிரம்பி இருக்கும். பாவம் நம்மளை விட்டு ஓடி போயிடும். என்னுடைய நேர்மையான சாட்சி, இப்ப நான் போதித்த எல்லாவற்றையும் நான் கை கொண்டதுனால, மரியாள்கிட்டருந்து கற்றுக்கொண்டதுனால உங்களுக்கு தைரியமாய் பேசுகிறேன். உங்களைப் போல பாடுள்ள மனுஷன், 60 வயசிலேயும் பொருளாசை என்னை பற்றி இழுக்குது. 60 வயசிலேயும் டிவியும் கம்ப்யூட்டர்லையும் பார்க்குற மனைவி அல்லாத வேறொரு ஸ்திரீ என்னை ஈர்க்கிறாள். ஆனால் நான் ஆண்டவரை பற்றி கொள்ளுகிறேன் மரியாளை போல. பலகீனமான மனுஷன் ஆண்டவரே, பவுலை போல நேர்மையாய் பாவிகளில் பிரதான பாவி நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். அப்பொழுது அந்த உணர்வு எனக்கு வருது. நேர்மையான சாட்சி, 200 பேர் இருக்கிற சபையில் மூப்பராக இருக்கிறேன். டிவி பார்க்குற நேரத்துக்கு சபையாருக்காக ஜெபம் பண்ணலாம். இந்த கமெண்ட்டை யார் சொல்லியிருப்பா? பொண்டாட்டி நான் வேற யாரு? குற்ற உணர்வோடு போவேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, பொண்டாட்டி என்னை இப்படி சொல்கிறா, சபைக்கு மூப்பர் 200 பேர் இருக்கிற சபைக்கு அவங்களுக்கெல்லாம் ஜெபிச்சிருக்கீங்களா? கண்டிக்கிறாள். ஆண்டவர், படுத்து தூங்கி எழும்பு. காலையில் எழும்புறேன், 200 பேர் இருக்கிற சபையில் ஒரே ஒரு நபரை குறித்து தான் எனக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஒரே ஒருவருக்காக தான் ஜெபம் பண்ணுறேன். காலையில் சாயங்காலமே அந்த நபரை குறித்த பிரச்சனையோடு என் வீட்டில் வந்து நிற்பாங்க. அவங்களுக்கு ஆலோசனை சொல்லுவேன், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். இந்த மரியாள் செய்தது போலேயே தான் நானும் செய்கிறேன். உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். இந்த ஒரு ஸ்திரீ 2 வருட வாழ்க்கையிலே இயேசுவோடு ஐக்கியப்பட்டு விட்டாள். எனக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை பாரம் இல்லை. எதுனாலும் என் பிரச்சனைகளை அவர்கிட்ட சொல்கிறேன். ஜனங்களுடைய பிரச்சனையும் எனக்கு வரும் முன்னே அது எனக்கு ஞாபகப்படுத்தப்படுது. ஆண்டவர், 200 பேருக்காக ஜெபிக்கலன்னு உன் பொண்டாட்டி வேணா உன்னை குற்றப்படுத்தலாம், நான் குற்றப்படுத்தலை மகனே, இந்த ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணுன்னு காலையிலேயே ஞாபகப்படுத்துகிறார். அந்த ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணுறேன், அந்த பிரச்சனை தீருது. இப்படிதாங்க எளிமையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். மரியாளை போல நாம் வாழ்ந்து விடுவோம். மரியாளை போல பாதத்தின் அருகே உட்கார்ந்து விடுவோம். நாம் கேட்டது போல உம்முடைய சித்தம் ஆக கடவுதுன்னு சொல்லிடுவோம். பயங்கரமாக சோதிக்கப்படுவோம். இயேசுவே, என் ஆவி ஆத்துமா சரீரம் உம்முடையது. ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லவா? இயேசுவையே பார்க்கணும், இயேசு செய்தவே செய்தனும்னு சொன்னால் குடும்பஸ்தர்கள் நீங்கள் எல்லாம் குடும்பமாக உட்கார்ந்துருக்குறீங்க. 5 பிள்ளைக்கு தகப்பனாக இருக்கேங்க, 5 பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கேன். நான் கற்றுக்கொண்ட ரகசியம் என்ன தெரியுமா? இயேசு செய்த எல்லாவற்றையும் அவரை பார்த்து செய்வேன், இயேசு செய்யாத எதையும் அவருடைய நாமத்திலே செய்கிறேன். வேலை செய்கிறது, மயக்கம் கொடுக்கறது, எல்லாவற்றையும், எதையெல்லாம் இயேசு செய்தாரோ அதையெல்லாம் அவரை பார்த்து செய்கிறேன், இயேசு செய்யாத எல்லாவற்றையும் அவருடைய நாமத்திலே செய்கிறேன். உற்சாகமாக இருக்குது. மரியாளிடத்தில் கற்றுக்கொண்டேன். தயவு செய்து கற்றுக்கொள்ளுங்கள். தேவன் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.